الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. واتقوا الله ربكم سرا وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر، تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر، سلام هي حتى مطلع الفجر.
صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அந்த அல்லாஹ் ஒருவனை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். மீண்டும் ஒரு ரமலானை ஆரோக்கியமாக கழித்த அந்த அல்லாஹ் புகழுக்குரியவன் என்று அந்த அல்லாஹுவை இந்த விம்மர் மேடையிலே புகழுகின்றேன். அந்த அல்லாஹுவின் பெயரை கூண்டி இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்து அசத்தியத்திலே இருந்த மக்களை சத்தியத்திலே வெளிச்சத்திலே விட்டு சென்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னால், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபஊ சாபிஹீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தையும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவர்க்கம் கிடைக்கட்டுமாக என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, வர இருக்கின்ற நேசர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்பை பயந்து வாழ்ந்து கொள்வோமாறும் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை, வசியத்தை, தக்குவாவை ஏற்றி வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்கள் மீது கொண்ட அளவற்ற கருணையின் பிரதிபலனாக இந்த வருடமும் ஆரோக்கியமாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து, அதில் இறுதி பகுதியில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கின்ற பகுதி, வானவர்களுடைய விசேஷ கவனிப்பான ஒரு பகுதி, நரகத்துக்கென்றே சொந்தமான நிறைய மனிதர்களின் நரகிலே இருந்து அல்லாஹ் விடுதலை செய்வதற்கு ஏற்றுக்கொண்ட பொருந்தி கொண்ட ஒரு நாள் இருக்கின்ற ஒரு முக்கியமான பகுதியிலே அல்லாஹ் எங்களை வீட்டிருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட ஒரு கருணை, இரக்கம், அன்புதான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற இந்த பகுதி பெருமதியான பகுதி. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா காலங்களில் சிறந்த காலங்களாக ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை ஆக்கியிருக்கிறான். அது வஹியுடைய காலம். மக்கள் தப்பு தவறுகள் செய்தால் உடனே அல்லாஹ்வின் புறத்தால் குர்ஆன் வசனங்கள் இறங்கி அந்த மக்களை திருத்திய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை வளர்ப்பதற்காக சஹாபாக்களை உருவாக்கிய காலம், அதுதான் நபிகளாருடைய காலம். காலங்களிலே சிறந்த காலம், நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது என்னுடைய நூற்றாண்டு, நான் வாழ்ந்த காலம். அதற்கு அடுத்ததாக என்னை பின்பற்றி வாழ்ந்தவருடைய காலம், அதற்கு அடுத்ததாக அடுத்த நூற்றாண்டு என்னை பின்பற்றி வாழ்ந்தவருடைய காலம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் இடங்களில் சில இடங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் சிறந்த இடங்களாக. அதே போன்று அல்லாஹ் பல ஊர்களில் நகரங்களில் சிறந்த நகரங்களாக அல்லாஹ் மக்கா மதீனாவை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், பாரக்னா ஹவுலஹு, அதனை சூழால் நாங்கள் பரக்கத் செய்திருக்கிறோம். பஞ்சம் ஏற்படாதவர் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். பழங்களுக்கு தட்டுப்பாடு வராதவர் அல்லாஹ் அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறான். ஜம்ஜம் நீருக்கு தண்ணீர் கஷ்டம் வராதவாறு அல்லாஹ் அங்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். அப்படியான புனித நகரமாக மக்கா மதீனா நகரம் இருக்கிறது. அதை போன்று அல்லாஹ் மாதங்களிலே சில மாதங்களை சிறந்த மாதங்களாக தந்திருக்கிறான். நாலு மாதங்களை அல்லாஹ் சிறந்த மாதங்களாக தந்து அதனோடு ரமலானுடைய மாதத்தையும் அல்லாஹ் சிறந்த மாதமாக தந்திருக்கிறான். எந்த அளவு சிறந்த மாதம் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்கு முட்டுப்புள்ளி வைப்பதற்கு ரமலான் ஒரு அவகாசமாக இருக்கிறது. தன்னுடைய பாவங்களை எல்லாம் சுத்தரிக்கக்கூடிய ரமலானாக இருக்கிறது. ஒரு மனிதன் நோம்புடைய காலத்திலே ஒரு உம்ரா செய்கிறார், அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சவாபை கொடுக்கின்ற ரமலான். அதே போன்று அல்லாஹுடைய கலாம் குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான். அதே போன்று அல்லாஹ் விசேஷமாக சுவர்க்கத்தை அலங்கரித்து வைத்திருக்கின்ற ஒரு மாதம், நரகத்தை இழுத்து மூடியிருக்கின்ற ஒரு மாதம், சைத்தான் விழுங்கப்பட்டிருக்கின்ற ஒரு மாதம், சைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு முற்றுகையிட்டிருக்கின்ற ஒரு மாதம், அப்படியான ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். மாதங்களிலே சிறந்த மாதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதை போன்று அல்லாஹ் நாட்களிலும் சில நாட்களை சிறந்த நாட்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஜும்மாவுடைய நாள் நாட்களிலே சிறந்த நாள், நாட்களுக்கு தலையாய நாள் என்று சொல்வோம். அதே போன்று இரவுகளிலும் சில இரவுகளை அல்லாஹ் சிறந்த இரவுகளாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹ் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சில நாட்களை குறிப்பிடுகின்றான். அது ஜுல்ஹிஜ்ஜா மாதத்திலே ஆரம்பத்தில் வரக்கூடிய பத்து நாட்கள், ஹஜ்ஜாஜிகளுடைய விசேஷமான அமல்கள் இடம்பெறக்கூடிய நாட்கள். எனவே இப்படி அல்லாஹ் சிறந்த நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதிலும் ஒரு சிறந்த நாளாக, சிறந்த இரவாக அல்லாஹ் லைலத்துல் கத்ரை தந்திருக்கிறான். அது ஒரு சிறந்த இரவு. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நிச்சயமாக இந்த குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், நபியே கத்ருடைய இரவென்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவுடைய பெருமதி உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நபிகளாருக்கும் எங்களுக்கும் கற்றுத்தருகிறான். லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஒரு இரவு இருக்கிறது. பெருநாள் வருவதற்கு இடையிலே இன்னும் கிட்டத்தட்ட 9 நாளைக்குள்ளே வரக்கூடிய ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். 83 வருடங்களையும் 4 மாதங்களை விடவும் சிறந்த இரவு. 83 வருடங்கள் இபாதத் செய்த கூடி அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரை அடைகின்ற போது எங்களுக்கு தருகிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், تَنَزَّلُ الْمَلَائِكَةُ وَالرُّوحُ فِيهَا بِإِذْنِ رَبِّهِمْ مِنْ كُلِّ أَمْرٍ மலக்குமார்கள் எல்லாம் மலக்குமார்களின் தலைவரோடு கோர்வை கோர்வையாக இந்த வானிலிருந்து கீழே இறங்குகின்றார்கள். என்னென்ன காரியங்கள் இடம்பெற வேண்டுமோ அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக லைலத்துல் கத்ருடைய இரவிலே வானவர்கள் கீழே இறங்குகின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு இரவை அடைவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள். நபிகளார் சொன்னார்கள், இறுதி 10 நாட்களில் ஒற்றைப்படையான நாட்கள், 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களிலே லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள், அது மிக சிறந்த இரவு. அப்படி அந்த இரவை தேடிக்கொண்டால் அந்த நாளிலே என்ன துவா ஓத வேண்டும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்டார்கள். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹும்மா இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. இறைவா, நிச்சயமாக நீ மன்னிக்க கூடிய தயால குணமுள்ளவன், நீ மன்னிப்பை விரும்புகின்றாய், நீ மன்னிப்பதை விரும்புகின்றாய், அடியார்கள் அடியார்களை மன்னிப்பதை நீ விரும்புகின்றாய், எனவே என்னையும் மன்னிப்பு பெற்ற கூட்டத்திலே சேர்த்து விடியா அல்லாஹ், எனக்கும் உன்னுடைய கருணை இந்த ரமலானிலே பொழிந்து விடியா அல்லாஹ், நரகத்திலே இந்த விடுதலை செய்யப்பட்ட கூட்டத்திலே என்னையும் ஒருவராக சேர்த்து சுவர்க்கத்துக்கு என்னை கபூல் செய்து கொள்ளியா அல்லாஹ் என்று அந்த பிரார்த்தனையை கேட்குமாறு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபிகளார் கற்றுக் கொடுத்தார்கள். இது திருமதி நஸா இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 நாள் ஐத்திகாஃப் இருப்பார்கள், பள்ளியிலே தரிப்பார்கள், பள்ளியிலே தங்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஸ்தகிஃபுல் அஸ்ரல் அவாஹிர மின் ரமலான், ரமலானிலே கடைசி பகுதியிலே ஐத்திகாஃப் இருப்பார்கள். அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு முந்தின வருடம் கடைசி 20 நாட்கள் ஐத்திகாஃப் இருந்தார்கள். அப்படி என்றால் 11 நோன்பு முதல் அந்த ரமலான் மாதம் முடிய வரைக்கும் ஐத்திகாஃப் இருந்தார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தகிஃபு ஃபி குல்லி ரமலான் அஷரத அய்யாம் ஃபலம்மா கான அவர்கள் கடைசி 20 நாட்களை ஐத்திகாஃப் இருந்தார்கள். ஏன்? இந்த நாளை அடைந்து போவதற்காக. இந்த நாள் எங்களுக்கு கிடைத்தால் மிகவும் பெருமதியான நாள். அதுக்காகத்தான் பெரியார் சில தரத்தீபுகளை சொல்லுவார்கள், நீங்கள் 20க்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் தர்மம் கொடுத்து வாருங்கள், 1000 ரூபாய் 1000 ரூபாய் தர்மம் கொடுத்து வாருங்கள். அந்த தர்மம் ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அது கபூலாகும். அன்று உங்களுடைய தர்மம் 1000 ரூபாய் போனால் 83 வருடங்கள் இபாதத் செய்த கூலி அல்லாஹ் உங்களுக்கு அந்த தர்மத்திலே தந்து விடுவான். தர்மம் மாத்திரமல்ல, 2 ஏழைக்கு உணவளியுங்கள், 2 பேரை நோன்பு திறக்கின்ற போது எங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், அல்லது கஷ்டமான மக்களுக்கு உதவுங்கள், அல்லது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸாக நீங்க அந்த 20 நாளும் ஓதி பாருங்கள். நிச்சயமாக அதிலே ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய நாள் இருக்கிறது, அதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த சமூகம் அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும் இருக்காங்க. எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐத்திகாஃப் இருப்பார்கள், அந்த நாளை அடைந்து போவதற்காக. எந்த அளவு கஷ்டப்படுவார்கள் இந்த ஐத்திகாஃபுடைய காலகட்டத்திலே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கூட ஆசை ஊட்டுவார்கள். இதா தஹல் அஸ்ரு அஹய்யல் லைல வ ஐஸல அஹ்லஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி 10 வந்தால் அந்த நாட்களை அந்த இரவுகளை ஹயாத்தாக்குவார்கள், இரவுகளை பகலை போன்று அதாவது சிரமம் இல்லாமல் கழிப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தையும் எழுப்பாட்டி அமலுக்கு ஆசையார்வம் ஊட்டுவார்கள், தன்னுடைய வேஷ்டிகளை கீழாடை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளினுடைய சிறப்பை விளங்கி இவ்வளவு சிரமம் எடுத்தார்கள். நபிகளார் ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்க வேண்டும்? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, சுவர்க்கங்களை முதலாவது தன்னுடைய கரத்தால் திறக்கக்கூடிய நபி, அவருக்கு பின்னால் தான் எங்களுடைய உம்மத் துவக்கம் போகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் பாவத்திலே மூழ்கி இருக்கின்றவர்கள். கண்ணை திறந்தால் எங்களுடைய ஈமானுக்கு ஆபத்து, கண்ணை மூடினால் எங்களுடைய உயிருக்கு ஆபத்து. அப்படியான ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழுகிறோம் என்றால் எவ்வளவு நாங்கள் சிரமம் எடுத்து அமல் செய்ய வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த லைலத்துல கதருடைய சிறை அடையாளங்களையும் எங்களுக்கு பெரியார்கள் அழகாக தர்த்திபா சொல்லி தந்திருக்கிறார். அந்த இரவு பிரகாசமானதாக இருக்கும், தெளிவானதாகவும் அந்த இரவு இருக்கும். அது அதிக உஷ்ணமானதாகவோ அதிக குளிரானதாகவோ அந்த இரவு இருக்காது. அந்த இரவில் நட்சத்திரங்கள் சைத்தான்கள் மீது எரியப்பட மாட்டாது, ஏனைய நாட்களில் எரியப்படும். மறுநாள் காலை சூரியன் சுடரிந்து உதயமாகும். இப்படி சில அடையாளங்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு இருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே அந்த நாளை அடைந்து போவதற்காக அதிகமாக நாம் சிரமம் எடுக்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே நாம் நின்று வணங்குகின்ற போதோ கயாமுல் லைல் போன்ற வணக்கங்களில் ஈடுபடுகின்ற போது அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திஸாபா, யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடு அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை நம்பி ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து 83 வருடங்கள் 4 மாதங்களுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்று அந்த நன்மையை எதிர்பார்த்து கயாமுல் லைல் வணக்கத்திலே ஈடுபடுகின்றார்களோ உஃபிர லஹு மா தகத்தம மின் ஜம்பிஹி, அந்த அடியானுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். 83 வருடம் இபாதத் செய்த நன்மையை எதிர்பார்த்து செய்கிறோம் என்றால் இந்த காலத்தில் 83 வருடங்கள் வாழ்வது என்பது ஒரு கஷ்டமான காரியம். ஏனென்றால் பாவம் இருக்கிறதே, பாவம் ஒரு மனிதனுடைய ஆயுளை அப்படியே குறைக்கிறது. வேறொரு தலைப்பு கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய அருள் அல்லாஹ் தந்திருக்கின்ற அருளை சரியான முறையிலே பயன்படுத்தினால் அல்லாஹ் எங்களுடைய ஆயுளை நீடிப்பான். நபிமார்களுடைய வரலாறுகளை படித்தோம், 950 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்த நபிமார்கள் இருக்கிறார்கள், 300-400 வருடங்கள் வாழ்ந்த நபிமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்துடைய அதாவது வயதெல்லை, அதாவது மிகவும் குறுகிய கால வயதெல்லையாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, 83 வருடங்கள் வாழ்வது என்பது சிரமம். ஆனால் இந்த 10 நாளும் அதிகமாக இபாதத் செய்வோம் என்றால், அதிகமாக குர்ஆன் ஓதுவோம் என்றால், அதிகமாக கயாமுல் லைல் சொல்வோம் என்றால், அதிகமாக தான தர்மம் செய்வோம் என்றால், அதிகமாக எங்களுடைய வணக்கங்களில் கவனம் செலுத்துவோம் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் அந்த ஆயுளுடைய கூலியை இந்த 10 நாட்களுக்குள்ள எங்களுக்கு தந்து விடுவான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாளுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறான் என்றால் அதற்கு பிரதான காரணம் எதுவென்றால், அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை தந்திருப்பது. குர்ஆன் இருக்கிறதே அது ஒரு பெருமதியான நூல். குர்ஆன் இருக்கிறதே அது ஒரு பெருமதியான நூல். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த குர்ஆன் ஒரு பிரகாசமான நூல். இந்த குர்ஆன் ஓத ஓத அழுக்காத நூல். இந்த குர்ஆன் ஓத ஓத ஒரு மனிதனை மீண்டும் ஓத தூண்டும் ஒரு நூல். ஓத ஓத மனிதனை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு நூல். ஓத ஓத மனிதனுடைய மன அமைதியை குறிக்கின்ற ஒரு நூல். எனவே இந்த குர்ஆனை அதிகமாக நாங்கள் இந்த காலத்திலே ஓத வேண்டும். முடியுமாக இருந்தால் இறுதி 10 நாட்களுக்குள்ளே குர்ஆனை ஒரு குர்ஆனாவது முடிப்பதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த குர்ஆனுடைய முஜிஸாவை அற்புதத்தை அல்லாஹ் சொல்கிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ. நிச்சயமாக இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். இந்த குர்ஆனிலே ஷிஃபா ஆரோக்கியம் இருக்கிறது. முஃமின்களுக்கு இந்த குர்ஆன் அருளாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அருள், குர்ஆன் மிகப்பெரிய ஒரு நிவாரணி, சூரா ஃபாத்திஹா மிகப்பெரிய ஒரு நிவாரணி, சூரா பக்கரா சைத்தானை விரட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை தருகின்ற நிவாரணி. கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆன் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. அது மாத்திரமல்ல, குர்ஆன் எங்களுக்கு ரஹ்மத்தை தருகிறது. ஆனால் அநியாயக்காராக இருந்தால் இந்த குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டாது. அநியாயக்காரர்களுக்கு இந்த குர்ஆன் நஷ்டத்தை தவிர, கஷ்டத்தை தவிர, கை சேதத்தை தவிர வேறொன்றையும் அதிகப்படுத்தார். நல்ல நோக்கத்தோடு நாங்கள் குர்ஆனை ஓதினால் நிச்சயமா அதனுடைய கூலியை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் இன்னும் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க கூடாதா? வலவு கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி ஸிலாஃபன் கஸீரா. நிச்சயமாக இந்த குர்ஆன் எவ்வளவு அழகான அல்லாஹ்வுடைய குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க கூடாதா? அல்லாஹ் கேட்கிறான், இந்த குர்ஆன் இறைவன் அல்லாதே வேறு யாரிடம் இருந்தாலும் இந்த குர்ஆன் வந்திருந்தால் நிச்சயமாக அநேகமான கருத்து வேற்றுமைகளை, பிரச்சனைகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ்விடம் இருந்து வந்த குர்ஆன் 114 சூராக்கள் தான், 6666 ஆயத்து அன்று நபிகளாருக்கு இருந்த அதே ஆயாத்துக்கள் தான், 30 ஜுசுகள் தான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு முஜிஸாவ இருக்கிறது. அல்லாஹ் இன்னும் குர்ஆனுடைய சாதனை சொல்கிறான், குல் ஐனி ஸமாஅத்தில் யூசு வல் ஜின், ஜின்களும் மனிதர்களும் சேர்ந்து, நபியே நீங்கள் கேளுங்கள், அவர்கள் இரண்டு சாராரும் சேர்ந்து, அலா ஐயாது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வர நாடினால், குர்ஆனை போல ஏதாவது ஒன்று கொண்டு வர முயற்சி பண்ணினால், ஒரு ஆயத்தையாவது கொண்டு வர முற்பட்டார், அல்லாஹ் சொல்கிறான், லா யாது பிமிஸ்லி வலவு கான பவுலுஹும் லிபவுலில் லஹீரா, அவர்களை சிலர் சிலருக்கு உதவியாக இருந்தாலும் குர்ஆனை போன்ற ஒன்றை இந்த உலகத்திலே ஜின்களாலோ மனிதராலோ யாராலும் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதமான குர்ஆனை பற்றி சொல்கிறான். கண்ணியமானவர்களே, வலீத் இப்னு முகைரா இஸ்லாத்தை ஏற்காத ஒரு காஃபிர், ஆனால் குர்ஆனை பற்றி எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு முஸ்லிமுடைய வாயால் வராத வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். இனிமையாக கவர்ச்சியாக இருக்கிறது, ஓத ஓத மீண்டும் ஓத தூண்டுகிறது, கேட்க கேட்க மீண்டும் கேட்க தூண்டுகிறது, அலுப்பு வராத ஒரு நூலாக இருக்கிறது. இந்த குர்ஆனை கவரக்கூடிய மக்கள் அதிகமாக கொண்டு போகிறார்கள். இந்த குர்ஆன் உயர்ந்து கொண்டே போகிறது, அது சார்ந்தது கிடையாது என்று வலீத் இப்னு முகைரா காஃபிர் ஒருவர் குர்ஆனை பற்றி இப்படி சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் ஏராளம் இருக்கின்றன. நேரம் காணாமையினால் சுருக்கமாக சில விடயங்களை சொல்கின்றேன். குர்ஆனுக்கு செய்யக்கூடிய உரிமைகளிலே முதலாவது, இந்த குர்ஆனை நாங்கள் திருத்தமாக அழகாக ஓத வேண்டும். இரண்டாவது, குர்ஆனிலே முக்கியமான சிறிய சிறிய சூராக்களை மனனம் செய்ய வேண்டும். சிறப்பான அதிகமான நிவாரணிகள் தரக்கூடிய சூராக்களை மனனம் செய்ய வேண்டும். அடுத்ததாக, குர்ஆனை எப்போதும் அதாவது ஒரு அர்த்தம் தெரியாத மொழியாக ஓதாமல் அதனுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு கருத்துக்களை விளங்க முயற்சி பண்ண வேண்டும். அடுத்ததாக, எப்படி நாங்கள் ஓதினோமோ, எப்படி நாங்கள் மரணம் செய்தோமோ, எப்படி கருத்துக்களை விளங்கினோமோ அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும், குடும்பத்திலே கொண்டு வர வேண்டும், வியாபாரத்திலே கொண்டு வர வேண்டும், உங்களுடைய வாழ்விலே அது பிரதிபலிக்க வேண்டும், சொல் செயல் அத்தனையிலும் அது வெளிப்பட வேண்டும். அடுத்ததாக, இத்தனை விடயங்களையும் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், தபலீக் செய்ய வேண்டும், தாவா செய்ய வேண்டும். அடுத்ததாக, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். இப்படியான நிறைய உரிமை இருக்குது கண்ணியமானே. இதுல முதலாவது குர்ஆனை ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லியஸாபி. நிச்சயமாக யாரெல்லாம் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையிலே குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, அவர்களுக்காக வண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கும் என்ற கருத்தை சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்று அழகான தர்த்தீபிலே குர்ஆனை ஓதுவதற்கு அழகான ஒழுங்குமுறை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு ஹிஃபுல் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 600 பக்கங்கள் இருக்கும். அந்த 600 பக்கங்கள் உள்ள குர்ஆனை இலகுவிலே ஓதுவதற்கு ஒரு வழிமுறை தான், நாங்கள் 5 நேரம் பரலான தொழுகை தொழுகிறோம். ஒரு தொழுகைக்கு பின்னால் 4 பக்கங்கள் வீதம் ஓதினால் ஒரு நாளைக்கு 20 பக்கங்கள் நாங்கள் ஓதுவோம். அப்படி ஓதினால் மாதத்திலே ஒரு குர்ஆனை இலகுவாக ஓதி முடிக்கலாம். இரண்டு குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஆசை உள்ளவர்கள் ஒரு வக்துக்கு தொலைவருகின்ற போது கொஞ்சம் முன்னால் வந்து 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் முன்னால் வந்து 4 பக்கம் தொழுகைக்கு முன்னாலும் தொழுகைக்கு பின்னால் 4 பக்கமும் ஓதினால் 8 பக்கம் ஓதினால் ஒரு நாளைக்கு நாங்கள் 40 பக்கம் ஓதுகிறோம். அப்படி என்றால் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு மாதத்திலே 2 குர்ஆனை இலகுவிலே கஷ்டமில்லாமல் முடிக்கலாம். இது குர்ஆன் ஓதுவதற்கு அழகான முறையாக இருக்கும். ஆனால் குர்ஆனை நாம் நினைத்தவாறு ஓத முடியாது. ஒரு கவிதையை படிப்பதை போன்று, ஒரு புத்தகத்தை படிப்பதை போன்று குர்ஆனை ஓத முடியாது. குர்ஆனை ஓதுவதற்கு அழகான ஒரு முறை இருக்கிறது. உலமாக்களை ஹாஃபிள்கள் அணுகி கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன சர்தீலா, குர்ஆன சர்தீலாக தஜ்வீத் முறையோடு அழகாக ஓதுங்க. எனவே குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறை பிரகாரம் தான் குர்ஆன ஓதுவோம். அப்படி ஓதினாத்தான் எங்களுக்கு அல்லாஹ் முழுமையான நன்மையை தருவான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், குர்ஆனை யாரெல்லாம் திருத்தமாக ஓதுகின்றார்களோ அவர்கள் மறுமையிலே மஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, சங்கையான மலக்குமார்களோடு இருப்பார்கள். உலமாக்கள் ஹாஃபில்கள் ஓதுவதை போன்று திருத்தமாக அழகாக ஓதுகின்றார்கள் என்றால் அவர்கள் மலக்குமார்களோடு இருப்பார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் கொடுக்கிறார். அதே போன்று யாரெல்லாம் திக்கி திக்கி குர்ஆனை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் 2 விதமான கூலியை கொடுக்கிறான். ஒன்று அவர்களுடைய சிரமத்துக்குரிய கூலி, இரண்டாவது அவர்கள் குர்ஆனை ஓதியதற்குரிய கூலி. எனவே குர்ஆனை ஓதுவோம், அல்லாஹ் நிச்சயமாக நிறைய நன்மைகளை தருவான். இரண்டாவதாக குர்ஆனில் முக்கியமான சின்ன சின்ன சூராக்களை நாங்கள் மனனம் செய்ய வேண்டும். ஏன்னா நபிகளாருடைய எச்சரிக்கை இருக்கிறது, யாருடைய உள்ளத்திலே கொஞ்சமேனும் குர்ஆன் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமம். பாலடைந்த வீட்டின் பக்கமாக இரவு காலம் ஒரு புறம் இருக்கட்டும், பகலில் கூட அந்த பக்கம் போகாத நிறைய மனிதர்களை சமூகத்திலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் கொஞ்சமேதும் உள்ளாதவர்கள் அவர்கள் பாலடைந்த வீட்டுக்கு சமன். எனவே கண்ணியமானவர்களே, இயலுமான சின்ன சின்ன சூராக்களை மனனம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த பின்னை எனக்கு திருமணம் முடித்து தாருங்க, உன்னிடத்திலே மகள் இருக்கிறதா கொடுக்கிறதை கேட்டு கேட்டார். ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ், இரும்பாலான ஒரு மோதிரமாவது கொடுத்து நீ அவளை திருமணம் முடித்துக்கொள். அப்போது சிறகு அதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ். அப்போது நபிகளால் சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்திலே குர்ஆனிலே சில வசனங்கள் இருந்தால், குர்ஆனிலே சிலவற்றை நீ கற்றுக் கொடுத்து அதை மகராக அவருக்கு கொடுத்து அந்த பெண்ணை கரம் பிடித்துக் கொள் என்ற கருத்தை சொன்னார்கள். எனவே மிகப்பெரிய ஒரு செல்வம் குர்ஆன். குர்ஆனை உள்ளத்திலே சுமந்தவர்கள் செல்வமுடையவர்கள், மிகச்சிறந்த செல்வத்தை சுமந்தவர்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதிரி முதலாவதாக நாங்கள் குர்ஆனை ஓதுதல், இரண்டாவது சின்ன சின்ன சூராக்களை மனனம் செய்தல், அடுத்ததாக குர்ஆனுடைய பொருள்களை உணர்ந்து தேவைப்படுது. கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அன்றில் இருந்து வரைக்கும் நாங்கள் ஓதுறோம், எங்களை எத்தனை பேருக்கு சூரா ஃபாத்திஹாட கருத்து தெரியும்? பரலான தொழுகை ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம், 17 ரக்அத்துகள் தொழுகிறோம். 17 ரக்அத்துகள்ல 17 விடுத்தம் சூரா ஃபாத்திஹா ஓதணும், ஃபர்லி வாஜிப் கட்டாயம், இந்த சட்டம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து எங்களிலே எத்தனை பேருக்கு தெரியும்? 50-60 வயதை நாம் அடைந்திருக்கிறோம். சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்தை தெரியாது என்றால் எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய இமாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய இமாம் இது என்று கேட்கின்ற போது குர்ஆன் என்று சொல்ல நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் சூரா ஃபாத்திஹா அதனுடைய கருத்து தெரியாமல் நாம் எப்படி இந்த பதிலை சொல்ல இருக்கிறோம்? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேரங்கள் ஒதுக்கி குர்ஆனுடைய அந்த சூராக்களுக்குரிய மனனங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக குர்ஆனை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் 5-10 வசனங்களை கற்றுக்கொண்டால் அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவார்கள். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், وَمَن لَّمْ يَحْكُم بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ. யாரெல்லாம் அல்லாஹ் இறக்கி இந்த குர்ஆனை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். காஃபிர்கள் தான் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் இன்னும் சூரத்துல் மாஇதா 45வது ஆயத்தில் சொல்கிறான், وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ யாரெல்லாம் குர்ஆனிலே உள்ளதை கொண்டு அல்லாஹ் இறக்கிய இந்த கலாமை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். அல்லாஹ் இன்னும் 48வது வசனத்திலே சொல்வான், சூரா மாஇதா,
வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன்.
யாரெல்லாம் அல்லாஹ் இறக்கிய இந்த கலாமை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் கெட்டவர்கள், ஃபாஸிகுகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய குர்ஆன் வாழ்விலே வர வேண்டும். நடைமுறைப்படுத்துவதற்காக குர்ஆன், வெறுமனே எங்களுடைய வாகனத்திலே மாஷா அல்லாஹ் ஒட்டுவதற்காக அல்ல குர்ஆன், வெறுமனே சில சூராக்களுடைய பெயர்களை ஒட்டுவதற்காக அல்ல குர்ஆன். குர்ஆன் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும், வாழ்க்கையில் இருக்க வேண்டும், சொல்லுள்ள இருக்க வேண்டும், நடைமுறையில் இருக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்க வேண்டும், தொழிற்சோரில் இருக்க வேண்டும். இந்த குர்ஆனுக்கு நானும் நீங்களும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அடுத்ததாக குர்ஆனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவது மாத்திரம் நின்று விடாமல் அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமிக்கு மேலால் செய்யக்கூடிய மிக சிறந்த செயல் எது தெரியுமா? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று தன்னுடைய வாழ்க்கையும் குர்ஆன் இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்திலும் குர்ஆன் இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளை கூட்டியுடைய வாழ்விலும் குர்ஆன் மலர வேண்டும். அதே போன்ற குர்ஆனை மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வெறுமனே குர்ஆனை கற்று குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் மாற்றம் வராது. எங்களை மறந்துவிட்டு பிறரை திருத்த போனால் மாற்றம் வராது. எனவே எங்களை மாற்றிவிட்டு மற்றவரை மாற்றுவதற்கு முயல வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் இரண்டு சார் அவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வருவான். அடுத்ததாக குர்ஆன் எங்கேயாவது ஓதினால் அந்த குர்ஆனை என்ன வேலை இருந்தால் அதை அப்படியே நிப்பாட்டிவிட்டு குர்ஆனுக்கு செவிமடுக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. கண்ணியமானவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு குர்ஆனுடைய வசனம் தான் காதிலே விழுந்தது. இஸ்லாத்துக்கு வந்தார், உலகத்திலே மூன்றிலே ஒரு பகுதி ஆட்சி செய்த மனிதர். இனி எத்தனையோ சஹாபாக்கள் ஒரு குர்ஆன் வசனம் அவருடைய வாழ்வை புரட்டியது. கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆன் எத்தனை எத்தனை வசனங்கள் ஓதப்பட்டு நாங்கள் பராமுகமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்கின்ற அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். எந்த அளவென்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை குர்ஆன் ஓத வைத்து நபிகளார் கேட்பார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபிகளாருடைய சபையில் இருக்கின்றார்கள். நபிகளார் சொல்கின்றார்கள், இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நான் கேட்க போகிறேன். நபிகளார் சொன்னார்கள், ஏன் இப்னு மசூத் இப்படி சொல்லுகிறீர்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், குர்ஆன் உங்களுக்கு தானே இறங்கிச்சு, நீங்க ஓதணும், நாங்க கேட்கணும், இதுதானே முறை. ஆனா எங்கள்கிட்ட ஓதச்சரி நபிகளாரே, நீங்க கேட்க போறீங்களே. இல்ல, நான் கேட்கணும், ஓதுங்க. கண்ணியமானவர்களே, இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதுகின்றார்கள், நபிகளாரோட இரண்டு கண்களாலும் கண்ணீர் கொட்டுகிறேன். இரண்டு கண்களாலும் கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கிறது. குர்ஆன் ஓதுவோம், கண்ணீர் வர வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள கற்பனை நாடகங்களை பார்த்து கண்ணீர் வடித்தால் அதற்கு பிரயோஜனம் கிடையாது. இங்குள்ள பேப்பர்களையும் குறுஞ்செய்திகளையும் பார்த்து கண்ணீர் வடித்தால் அல்லாஹ்வுடைய நினைவு வராது. கண்ணீர் வடிப்பதற்கு பொருத்தமான ஒரு வேதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அதுதான் குர்ஆன். அதை பார்த்து கண்ணீர் வடிப்போம். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் ஆமாக அல்லாஹ் எல்லாருக்கும் பொதுவான குர்ஆனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். படைச்ச ரப்பு எல்லாருக்கும் சொந்தமான ரப்பு, எங்களுடைய ரப்பு மாத்திரமல்ல, இந்த உலகத்தாருடைய ரப்பு அல்லாஹ் தான். மனிதருடைய ரப்பும் அல்லாஹ் தான். குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த வைகளுடைய ரப்பும் அல்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தாருடைய ரப்பும் அல்லாஹ் தான். வெறுமனே முஸ்லீம்களுடைய ரப்பு மாத்திரம் அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் எல்லோருடைய ரப்பாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், வலில்லாஹில் ஹம்து ரப்பி ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய ரப்பும் அல்லாஹ் தான். ரப்பி ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வானம் பூமி அதற்கு இடைப்பட்டவை, அதனுடைய ரப்பும் அல்லாஹ் தான். கபத்துல்லா அதையும் அல்லாஹ் சொல்கிறான். பல்யாபுது ரப்ப ஹாதல் பைத், பைத்துல்லாஹ்வுடைய ரப்ப வணங்குங்க, அந்த பைத்துல்லாவும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் அர்ஷ். பல்யாபு மக்களுக்கு நேர் வழிகாட்டியக்கூடியது, மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும் என்று சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் அற்புதமான ஒரு வேதம். எனவே எங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு வேதம், ஓத ஓத அழுக்காத ஒரு வேதம். இந்த குர்ஆன் எங்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை வாழ்விலே நடைமுறைப்படுத்தக்கூடிய குர்ஆனாக, குர்ஆனை உண்மையான முறையில் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு ஹுத்பாவை முடிவு கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சிலர் கேட்டார்கள், நபிகளாருடைய குணம் அஹ்லாக் என்ன என்று. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு பதில், குலுகுஹு அல் குர்ஆன், நபியுடைய குணமே குர்ஆன். குர்ஆனை பார்க்கணுமா நபியை பாருங்க, நபியை பார்க்கணுமா குர்ஆனை பாருங்க. குர்ஆன்ல என்னென்ன வாழ்க்கை இருக்குதோ எல்லாம் நபியுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நபி எதெல்லாம் செய்கிறாரோ அது நிச்சயமா குர்ஆன் சொல்லியிருக்கின்ற போதனை தான். எனவே கண்ணியமானவர்களே, நபிகளார் எப்படி குர்ஆனை முழுக்க முழுக்க பின்பற்றினார்களோ, அதே போன்று தன்னுடைய சஹாபாக்கள் எப்படி முழுக்க முழுக்க பின்பற்றினார்களோ, அப்படி குர்ஆனை பின்பற்றி அந்த குர்ஆனின் ஊடாக உயரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செஞ்சு கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நாளில் இருக்கிறோம். யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான பகுதியில் இருக்கிறோம். யா அல்லாஹ், நிச்சயமாக அனைவருக்கும் லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துடு. யா அல்லாஹ், 83 வருடங்கள் இபாதத் செஞ்ச கூலியை தந்துடு. யா அல்லாஹ், நாங்கள் நிறைய குர்ஆன் ஓதிருக்கிறோம். யா அல்லாஹ், அதுல பிழைகள் நிச்சயமாக இருக்கும். யா அல்லாஹ், பலவீனமான அடியார்கள். யா அல்லாஹ், எனவே அந்த பிழைகளை வச்சு எங்க குர்ஆனை கபூல் செய்யாம விட்டுடாத. யா அல்லாஹ், உன்ன மீது என்ன வர உயிரோட்டமுள்ளாக அனைவருக்கும் நரகத்திலிருந்து விடுதலை தந்த ரமலானாக, எங்களுடைய பாவங்களை எல்லாம் சுத்தரித்த ரமலானாக ஆக்கிய அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது துஆக்களை தரிப்பை கிருபையை கொண்டு கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஸ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.